தென்றல் நவம்பர் 2011 இதழில் கனெக்டிகட்டில் உள்ள டாக்டர் சித்ரா வைத்தியஸ்வரன் அவர்களின் அன்புள்ள சிநேகிதியை பகுதியில் நேரத்தின் கனத்தை குறையுங்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்புள்ள சிநேகிதியே, ஒரு தென்றல் வாசகை சில வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். எப்படி தன்னால் தன் பெற்றோர்களை பார்த்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று வேதனைப்பட்டு கொண்டார். அப்போது நான் நினைத்து கொண்டேன், சொந்த அப்பா அம்மாவை பார்த்து கொள்ள முடியாமல் என்ன பிள்ளைகள் பெண்கள் இந்த சமூகத்தில், என் குடும்பத்தில் அந்த நிலை வராது நல்ல காலம் என்று. அப்போது என் அப்பா நல்ல பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகி சென்னையில் சின்ன இடம் வாங்கி வீடு கட்டி கொண்டு நிம்மதியாக இருந்தார். என் அப்பா அம்மா இருவருமே நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து நன்றாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தவர்கள். எனக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணா, மிகவும் பாசமான குடும்பம். சண்டை சச்சரவு எதையுமே அதிகம் நான் பார்த்ததில்லை. நான் திருமணமாகி இங்கு வந்த 2-3 வருடங்களில் என் மாமனார் மாமியார் கிரீன் கார்டு கிடைத்து எங்களுடனேயே நிறைய வருடம் இருந்தார்கள். வருடத்தில் 2 மாதம் என் நாத்தனார் வீட்டிற்கு, அவர்கள் இருக்கும் இடம் வருடத்தில் 9 மாதமும் குளிர், போய்விடுவார்கள். இப்போது 2 பேரும் காலமாகிவிட்டார்கள். நம்ப மாட்டீர்கள், நான் வந்து 20 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் 4-5 வருடமாகத்தான் வேலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறேன். குழந்தைகள் வயதானவர்கள் என்று பார்த்து கொள்வதிலேயே காலம் போய்விட்டது. என் கணவருக்கு அடிக்கடி பிசினஸ் ட்ரிப் இருக்கும். இப்போது பெரியவர்களும் இல்லை, குழந்தைகளும் பெரியவர்களாகி விட்டார்கள். கிடைத்த வேலையில் புகுந்து விட்டேன். என் அண்ணா இங்கேதான் இருக்கிறான், என் அக்கா இந்தியாவில். பாவம், அவளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள். கணவர் சரியில்லை, பிறக்கும் போதே குறையுடன் பிறந்த பையன், திருமணமாகாத வயதான நாத்தனார், படுத்த படுக்கையாக இருக்கும் மாமியார். என் அண்ணாவின் திருமணத்திற்கு கூட அவளால் இங்கே வர முடியவில்லை. அவன் இங்கேயே தன் கிளாஸ்மேட்டை காதலித்து ஷீ இஸ் ஒயிட் கல்யாணம் பண்ணி கொண்டான். என் பெற்றோர்கள் அவ்வளவு பெருந்தன்மையானவர்கள், இங்கே வந்து நடத்தி கொடுத்து விட்டு போனார்கள். அவர்களுக்கும் கிரீன் கார்டு கிடைத்த போது அடிக்கடி வந்து போக மாட்டார்கள், அதை புதுப்பிக்க மட்டும் வருவார்கள். 1 மாதத்தில் கிளம்பி போய்விடுவார்கள். நாம் யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது, இன்னும் 2 நாள் தங்கிவிட்டு போகவில்லையே என்ற ஆசை குழந்தைகளுக்குள் இருக்க வேண்டும். எப்போது கிளம்புவார்கள் என்ற எண்ணம் வரக்கூடாது என்று என் அப்பா சொல்லுவார். கடைசி வரை அந்த மதிப்போடு தான் வாழ்ந்தார். என் அம்மாவை அவ்வளவு மதிப்போடும் ஆசையுடனும் நடத்தினார். அப்பா தான் என் அம்மாவுக்கு தெய்வம், எல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்ததுதான். ஆனால் தனியாக வாழ எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையே, அவர் மட்டும் தனியாக கிளம்பி விட்டாரே என்று சொல்லி இன்னமும் அம்மா அழுகிறாள். அப்பா போய் 3 வருடம் ஆக போகிறது, திடீரென்று மறைந்து விட்டார். என் அண்ணா அம்மாவை அழைத்து கொண்டு வந்து விட்டான். அவ்வப்போது போர் அடிக்கிறது என்று என்னுடன் கொஞ்ச நாள் தங்கிவிட்டு போவாள் என் அம்மா. 6 மாதத்திற்கு முன்னால் திடீரென்று என்னை கூப்பிட்டு என் அண்ணா கொஞ்சம் வந்துவிட்டு போகிறாயா என்று கேட்டான். இவர் அப்போது பிசினஸ்ல விஷயமாக டூர் போயிருந்தார். என் அண்ணா அப்படி கூப்பிடுகிறவன் அல்ல. எல்லாவற்றையும் போட்டுபடி போட்டுவிட்டு அவன் இடத்திற்கு போனேன். அப்போதுதான் தெரிந்தது, அவனுடைய திருமண வாழ்க்கை முறியும் கட்டத்தில் இருந்தது. அவன் மனைவிக்கு அம்மா சதா கூடவே இருப்பது பிடிக்கவில்லை. இந்தியன் கம்யூனிட்டி அவர்களுக்கு அதிகம் சிநேகிதம் இல்லை. அம்மா நம் மனிதர்களுக்கு இயங்குகிறாள், வீட்டில் தமிழ் பேசுவதற்கு கூட ஆளில்லை. நான் வேலையில் மூழ்கி விடுகிறேன். இப்போது விரிசல் இன்னும் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. அடிக்கடி இவள் ஹிஸ்டீரிக்கலாக கத்துகிறாள். எங்கே போய் முடிவென்று தெரியவில்லை. அம்மா உள்ளுக்குள் வாடி போய்கொண்டிருக்கிறாள். நீ கொஞ்சம் கொண்டு போய் வைத்துக்கொள், நிலைமை சரியானவுடன் திருப்பி அழைத்துக் கொள்கிறேன் என்று வேண்டிக் கொண்டான். நான் உடனே அம்மாவை அழைத்து வந்து விட்டேன். இவர் ஊரிலிருந்து வந்தபோது இதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன். அவருக்கு வேற ஒர்க் ஸ்ட்ரெஸ், அதனால் என்ன அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன். அவரும் ஏதோ அம்மாவுடைய வழக்கமான ட்ரிப் என்று பேசாமல் இருந்து விட்டார். இருந்தாலும் வளவளவென்று பேசும் டைப்பும் இல்லை. போன மாதம்தான் கேஷுவலாக அம்மாவை பற்றி பேச்சு எடுத்தார். அதுவும் குழந்தைகளுடன் டிசம்பர் விடுமுறை காலத்துக்கு திட்டமிட ஆரம்பித்த போது. நான் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பின் அம்மா எங்களுடன் நிறைய நாள் தங்க வேண்டிய நிலைமையை பற்றி கேள்விப்பட்ட போது ஹி வாஸ் நாட் ஹாப்பி. என் அண்ணா அப்படி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்க கூடாது என்று பல வருஷம் முன்னால் தனக்கு இருந்த அபிப்பிராயத்தை பற்றி பேசினார். இந்தியாவில் முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுவதை பற்றி பேசினார். குழந்தைகளின் விடுமுறை ஸ்பாயில் ஆவதை பற்றி குறைப்பட்டார். எனக்கு மிகவும் அதிர்ச்சியாகிவிட்டது. எந்த வெக்கேஷனும் அப்பா அம்மாவை பார்த்து கொள்வதற்கு பிறகுதானே என்று நான் சொன்னேன். அவர் பெற்றோர்களை நாங்கள் பார்த்து கொண்டது போலத்தான் இதுவும் என்று நானும் பதிலுக்கு சொன்னேன். அப்போது உன்னையும் குழந்தைகளையும் எங்கும் அழைத்து போக முடியவில்லை, பண வசதியும் அதிகம் இல்லை, எனக்கும் அந்த குற்ற உணர்ச்சி எப்போதும் உண்டு. ஏற்கனவே ஒருவன் காலேஜ் போய்விட்டான், சின்னவனும் அடுத்த வருடம் போய்விடுவான். நாம் குடும்பமாக எங்கேயாவது போய்விட்டு வருவது எப்போதுதான் முடியும்? இப்போதெல்லாம் இந்தியாவிலேயே பிள்ளைகள் பெற்றோர்களை நல்ல முதியோர் இல்லமாக பார்த்து சேர்த்து விடுகிறார்கள். இது ஒன்றும் தப்பு இல்லை என்று நியாயம் பேசுகிறார். இப்போது 2-3 வாரமாக அவ்வப்போது யாருடைய பெற்றோர்கள் எந்தெந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள் அறிக்கை வேறு வெளியிட்டு கொண்டிருக்கின்றார். என்னையும் அந்த இடத்தை போனில் கேட்டு விசாரி, இந்த நண்பரை கேட்டு வசதி எப்படி என்று கேட்டுப்பார் என்றெல்லாம் அறிவுரைகள். எனக்கு வயிற்றில் பட்டாம்பூச்சி பறந்து கொண்டே இருக்கிறது. என்னை நம்பி வந்திருக்கும் என் அம்மாவை எப்படி நான் ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோமில் சேர்ப்பது? எங்களையெல்லாம் எப்படி அருமையாக வளர்த்திருக்கிறாள்! அதுவும் எங்கள் அப்பாவுடன் சேர்ந்து வாழ்ந்து. எங்கள் அம்மாவுக்கு தேவைகள் அதிகம் கிடையாது. பிற மனிதர்களிடம் மிக மிக ஜாக்கிரதையாக பழகுவார். யாரிடமும் எந்த வாக்குவாதமும் கிடையாது. குரல் என்றுமே ஓங்கி இருந்ததில்லை. தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார். ஏற்கனவே என் அப்பாவை பிரிந்து உள்ளுக்குள்ளேயே உருகி கொண்டிருக்கும் அந்த அம்மாவுக்கு தன்னால் தான் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் மனமுறிவு என்று யூகித்து இன்னும் அதிர்ந்து போய்விட்டது. இதற்கிடையில், உங்களால் எங்களுக்கு சிரமம், இந்தியாவில் ஒரு ஹோமில் சேர்த்து விடுகிறோம் என்று எப்படி சொல்வது? ரொம்ப ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. என் அக்காவாலும் பார்த்து கொள்ள முடியாத நிலை. வழியிருந்தால் சொல்லுங்கள். இப்படிக்கு அன்புள்ள சிநேகிதியே, எல்லோரையும் திருப்திப்படுத்துவது போல வழி தெரியவில்லையே அம்மா. அவரவர் பார்வையில் ஏதோ நியாயம் கற்பித்துக் கொள்கிறோம். சில சமயம் மிகவும் இமோஷனலாக போய்விடுகிறோம். சில சமயம் பிராக்டிக்கலாக இருக்க முயற்சி செய்கிறோம். சில சமயம் சிந்திக்காமல் கூட ஒரு வேகத்தில் ஆவேசத்தில் தடாலடி முடிவு எடுத்து விடுகிறோம். உங்கள் அம்மாவை நீங்கள் விவரித்த விதம், அவருக்கும் உங்கள் விடுமுறை பயண திட்டத்தில் ஒரு இடம் செய்தால் நன்றாக இருக்கும். உங்கள் கணவரிடம் உங்கள் அம்மா தங்கியிருப்பது தற்காலிக நடவடிக்கை என்று சொன்னீர்களா, இல்லை நிரந்தரம் என்று சொன்னீர்களா என்பது தெரியவில்லை. எதற்கு இந்த கேள்வி என்றால், தற்காலிகம் என்று சொல்லி எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்கிவிடலாம். ஆனால் நிரந்தரம் என்று சொல்லி இரண்டு வாரம் இருந்தால் கூட அந்த மூளை வேறு விதமாகத்தான் சிந்திக்கும். ஒரு வருடம் என்று சொன்னால் பெரிதாக தெரியும். சில மாதங்கள் என்று சொல்லும் போது நேரத்தின் கணம், நாட்களின் எண்ணிக்கை குறைவது போல தெரியும். எல்லாமே உங்கள் கணவரின் நோக்கையும் நடவடிக்கையும் பொறுத்தது. உங்கள் இருவருக்கும் உள்ள உறவு, நட்பு, மதிப்பை பொறுத்தது. உங்கள் கணவர் உங்கள் தாயை பற்றி இப்படி சிந்தித்து விட்டாரே என்ற வேதனைதான் உங்களுக்கு அதிகம் பாதிப்பை கொடுக்கிறது. This is an emotional phase. உங்கள் அம்மாவின் மேல் நீங்கள் வைத்திருக்கும் பாசத்தை உங்கள் கணவர் வைப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருப்பது நியாயம். எம்பதி, பெர்செப்ஷன் இரண்டும் எனக்கு மிக மிக பிடித்தமான வார்த்தைகள். உங்கள் கணவருக்கு அந்த எம்பதி இருந்தால், உங்கள் நிலைமையிலிருந்து புரிந்து கொண்டு உங்கள் அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு அருசுரணையாக இருப்பார் என்று தோன்றுகிறது. எப்படி இருந்தாலும் ஒரு 6-7 மாதம் நேரம் கேட்டு பாருங்கள். அதற்குள் நீங்கள் பிராக்டிக்கல் ஃபேஸுக்கு வருவீர்கள். ஒருவரிடம் நம்முடைய உண்மையான அன்பை காட்டுவது என்பது அவருக்கு அன்பான மனிதர்களுக்கும் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதுதான் என்பது என் கருத்து. அதர்வைஸ் லவ் பிகம்ஸ் அ பொசஷன். உங்களுக்கு ஏற்படும் வாதங்களும் எதிர்வாதங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிறது. அம்மாவின் அருகாமையை பாசத்துடன் ரசியுங்கள். ஒவ்வொரு நாளும் அது மாதங்களாக விரியும். உங்கள் கணவரின் போக்கு மாறலாம், இல்லை உங்கள் அண்ணன் திருப்பி அழைத்து கொள்ளலாம், அல்லது உங்கள் அக்கா பொறுப்பை ஏற்க ஆசைப்படலாம். முதியோர் இல்லம் கடைசியில் இருக்கவே இருக்கிறது. இந்த நாளை விட்டு கொடுத்து விடாதீர்கள். வாழ்த்துக்கள். சித்ரா வைத்தீஸ்வரன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.